அனைத்து சமயத்து மெய்ப்பொருள் இயேசுவே, வேதங்கள் கூறிடும் கருப்பொருள் இயேசுவே, மெய்ப்பொருள் இயேசுவே.
வேத ஆராய்ச்சி நேயர்களை கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாயிருக்கிறது.
பத்திரமாயிருதயத்தை சுத்தமாக இன்று நாம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 11 அதிகாரம் 14 வசனம் முதல் சிந்திக்க போகிறோம். இப்பொழுது நாம் பார்க்க போகிற இந்த பகுதி மத்தேயு 12 அதிகாரம் 24 முதல் 30 வசனங்களிலேயும் மார்க் 3 அதிகாரம் 22 முதல் 30 வசனங்களிலேயும் சொல்லப்பட்டிருக்கிறது. மன்னிக்கப்படாத பாவம் என்பதை குறித்த பேச்சு இந்த வேத பகுதியின் அடிப்படையிலேதான் வந்தது. லூக்கா 11 அதிகாரம் 14-15 வசனங்களை பாருங்கள். பின்பு அவர் ஊமையாயிருந்த ஒரு பிசாசை துரத்தினார். பிசாசு புறப்பட்டு போன பின்பு ஊமையன் பேசினான். ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள். அவர்களில் சிலர், இவன் பிசாசுகளின் தலைவனாகிய பேல்செபூலை கொண்டு பிசாசுகளை துரத்துகிறான் என்றார்கள். இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்களின் தன்மை பரிசேயர்களை அதற்கு ஒரு விளக்கம் கொடுக்க செய்தது. அற்புதம் நடப்பதை அவர்களால் மறுக்க முடியவில்லை. அவர்கள் கண்களுக்கு முன்னாலேயே நடைபெறுகிறது. ஆனால் அதற்கு அவர்கள் கொடுக்கும் விளக்கம் தேவ தூஷணமான ஒரு விளக்கம். பிசாசின் வல்லமையினாலே இயேசு அற்புதங்களை செய்கிறார்கள் என்று சொன்னார்கள். லூக்கா 11 அதிகாரம் 16 முதல் 19 வசனங்கள் வரை பார்த்தால் அவர்கள் எவ்வளவு தவறான எண்ணம் கொண்டவர்களாக இருந்தார்கள் என்பதை இயேசு சுட்டிக்காட்டுகிறார். இயேசு கிறிஸ்து அனுப்பிய சீடர்களும் பிசாசுகளை துரத்தினார்கள். அவர்களை குறித்துதான் 19 வசனத்திலே உங்கள் பிள்ளைகள் என்று இயேசு குறிப்பிடுகிறார். வசனம் 20 பாருங்கள். நான் தேவனுடைய விரலினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறதே. தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறது என்று சொல்லும்பொழுது அந்த ராஜ்யத்தின் ராஜாதி ராஜாவாகிய இயேசுவே அவர்கள் முன்னாலே இருக்கிறார். வசனங்கள் 21-22. ஆயுதம் தரித்த பலவான் தன் அரமனையை காக்கிற போது அவனுடைய பொருள் பத்திரப்பட்டிருக்கும். அவனிலும் அதிக பலவான் வந்து அவனை மேற்கொள்வானே ஆகில் அவன் நம்பியிருந்த சகல ஆயுத வர்க்கத்தையும் பறித்துக் கொண்டு அவனுடைய கொள்ளைப் பொருளை பங்கிடுவான். ஆயுதம் தரித்த பலவான் என்பது சாத்தானை குறிக்கிறது. ஏற்கனவே நாம் பார்த்த பிசாசு பிடித்திருந்த மனிதனுடைய வல்லமை அதற்கு உதாரணமாயிருக்கிறது. ஆனால் அருமையானவர்களே, நாம் கவனிக்க வேண்டிய காரியம், இயேசு சாத்தானை விட வலிமை மிக்கவர். நம்முடைய சொந்த பலத்தினாலே நாம் பிசாசானவனை மேற்கொள்ள முடியாது. எனவேதான் பவுல் சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்தவர்களாய் நில்லுங்கள் என்று எபேசு சபையாருக்கு ஆலோசனை கொடுக்கிறார். ஆம், நம்மை மேற்கொள்ள பிசாசானவன் எந்த நேரத்திலையும் தந்திரமாக திட்டமிட்டுக் கொண்டுதான் இருப்பான். ஆனால் இயேசு அவனை விட வல்லமை நிறைந்தவர் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. லூக்கா 11 அதிகாரம் 24 முதல் 26 வசனம் வரை பார்க்கும்பொழுது இயேசு ஒரு ஓமையை சொல்கிறார். அன்று வாழ்ந்த இஸ்ரேல் மக்களின் நிலைமையையும் குறிப்பாக பரிசேயர்களுடைய நிலைமையும் குறித்து அது சொல்லுகிறது. அசுத்த ஆவி பிடித்த மனிதனை குறித்து அங்கே இயேசு சொல்லியிருக்கிறார். அது அந்த மனிதனை விட்டு புறப்பட்டு போகிறது. அந்த மனிதன் தான் சுத்தமாக்கப்பட்டதாக எண்ணுகிறான். ஆனால் வெறுமையாயிருக்கிறான். நன்றாக பெருக்கி சுத்தமாக்கப்பட்ட ஒருவனைப் போல உணர்கிறான். மறுமலர்ச்சி மட்டும் நல்லதல்ல. இப்பொழுதே உலகத்திலுள்ள எல்லாரும் பாவம் செய்வதை நிறுத்தக்கூடும் என்றால் உலகத்திலே அதிகமான கிறிஸ்தவர்கள் இருக்க மாட்டார்கள். பாவம் செய்வதை நிறுத்துவதனாலே ஒருவனை அது கிறிஸ்தவனாக்காது. இன்றைய தேவை மறுமலர்ச்சி அல்ல, மறுபிறப்பே இன்றைய தேவை. யோவான் ஸ்நானகனின் ஊழியத்தின் மூலமாகவும் இயேசுவின் ஊழியத்தின் மூலமாகவும் இஸ்ரவேலானது பெருக்கி சுத்தமண்ணப்பட்டது. ஆனால் அவர்கள் இருதயத்திலே இயேசு கிறிஸ்து வந்து வாசம் பண்ணும்படியாக அவருக்கு இடம் கொடுக்க மனதில்லை. எனவே யூதர்கள் மிக கேடான ஒரு நிலைமைக்கு சென்று விட்டார்கள். தொடர்ந்து 29 வசனம் முதல் வருகிற பகுதியிலே இயேசு நோவாவின் அடையாளத்தை குறித்து கூறுகிறார். இங்கே நாம் பார்க்கும்பொழுது இயேசு சொல்கிறார், இந்த சந்ததியார் அடையாளத்தை தேடுகிறார்கள், ஆனாலும் யோனா தீர்க்கதரிசியின் அடையாளமே அன்றி வேறே அடையாளம் இவர்களுக்கு கொடுக்கப்படுவதில்லை. கவனியங்கள், யோனா நினைவே பட்டணத்தாருக்கு அடையாளமாயிருந்தது போல மனுஷகுமாரனும் இந்த சந்ததிக்கு அடையாளமாயிருப்பார் என்று கூறுகிறார். தென் தேசத்து ராஜஸ்திரீ சாலமோனுடைய ஞானத்தை கேட்பதற்காக பூமியின் எல்கேளியிலிருந்து வந்தாள். ஆனால் சாலமோனிலேயும் பெரியவர் இங்கே இருக்கிறார். எனவே நியாய தீர்ப்பு நாளிலே அந்த ராஜஸ்திரி இந்த சந்ததியோடு எழுந்து நின்று இவர்கள் மேல் குற்றம் சுமத்துவாள் என்று இயேசு கூறுகிறார். மட்டுமல்ல, யோனாவின் பிரசங்கத்தை கேட்டு நினைவே பட்டணத்தார் மனம் திரும்பினார்கள். யோனாவிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். ஆதலால் நியாய தீர்ப்பு நாளிலே நினைவே பட்டணத்தார் இயேசுவின் காலத்திலே வாழ்ந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மேலே குற்றம் சுமத்துவார்கள் என்கிறார். இந்த அடையாளம் என்று சொல்லப்படுவது அவருடைய சொந்த உயிர்த்தெழுதலை குறித்து சொல்லுகிறது. பழைய பாட்டில் உள்ள இரண்டு சம்பவங்களை அவர் சுட்டிக்காட்டுகிறார். அதிலே முதலாவதாக யோனாவை குறித்து சொல்கிறார். மீனின் வயிற்றிலிருந்து வந்தபொழுது அவன் மரித்து உயிரோடு வந்ததற்கு இணையாக சொல்லப்பட்டிருக்கிறான். தேவனே அவனை இருளிலிருந்தும் பாவ குழியிலிருந்தும் வெளிச்சத்திற்கும் ஜீவனுக்கும் கொண்டு வந்தார். இது இயேசுவின் உயிர்த்தெழுதலுக்கு நல்ல ஒரு அடையாளம். யோனா தான் அற்புதமாக காக்கப்பட்டதை குறித்து நினைவு பட்டணத்திலே சொல்லி பிரசங்கித்திருப்பார். இதை கேட்ட அநேக மனம் திரும்பினார்கள். ஆனால் மேசியாவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், மனம் திரும்பாதவர்கள் மிகவும் கேடான ஒரு நிலைமையிலே வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை இயேசு சுட்டிக்காட்டுகிறார். லூக்கா 11 அதிகாரம் 33 முதல் 36 வசனம் வரை பாருங்கள். ஒரு விளக்கினுடைய வாழ்க்கையிலே அதன் நோக்கத்தை குறித்து சொல்கிறார். அது ஒளி கொடுக்கிறதா இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலே வெளிச்சம். பிறப்பும் மரணமும் நிறைந்த ஒரு உலகத்திலே நாம் இருக்கிறோம். இந்த இரண்டு நிகழ்வுகளுக்கும் மத்தியிலேதான் இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் வெளியே இருந்து ஒரு நம்பிக்கையை நமக்கு கொண்டு வருகிறது. ஒரு பொருளை பார்க்க வேண்டுமென்றால் இரண்டு காரியங்கள் நமக்கு தேவை. அந்த பொருள் எங்கே இருக்கிறது என்பதை காட்டுவதற்கான வெளிச்சம், அந்த பொருளை பார்ப்பதற்கான நம்முடைய கண்கள். பார்வையற்றவர்களுக்கு வெளிச்சத்தினாலே எந்த பிரயோஜனமும் இல்லை. பார்வை உள்ள ஒரு மனிதன் இருக்கிறான், ஆனால் வெளிச்சம் இல்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள். அதே வேளையிலே பார்வையற்ற ஒரு மனிதன் இருக்கிறான், ஆனால் வெளிச்சம் இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். இரண்டும் ஒன்றுதான். நாம் ஒரு பொருளை பார்க்க வேண்டுமென்றால் நமக்கு பார்வையும் தேவை, வெளிச்சமும் தேவை. இயேசு கிறிஸ்து அவர்கள் மத்தியிலே வாசமாயிருக்கும் பொழுதே அவரையே அவர்கள் பார்க்க முடியவில்லை. அவரிலே அவர்கள் இடரல் அடைகிறார்கள். இந்த காரணத்தினாலே இயேசு உலகத்தின் ஒளி அல்ல என்று சொல்ல முடியாது. இதற்கு காரணம் அந்த யூதர்கள் பார்வையற்றவர்களாக இருந்தார்கள் என்பதுதான். சரி, 38-39 வசனங்களை நாம் பார்த்தால் இயேசு சடங்காச்சாரமான கை கழுவுதலை சமய சடங்காய் இருந்தாலும் அதை விட்டு விடுகிறார். வசனங்கள் 39-40 நாம் வாசிக்கும் பொழுது சமயம் என்பது வெளிப்படையான காரியங்கள் மட்டுமல்ல, அது இருதயம் தொடர்பானது. இந்த சத்தியத்தை வெளிப்படுத்தும் பொழுதுதான் 3 முறை இயேசு ஐயோ 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 என்று சமய தலைவர்களை குறித்து சொல்கிறார். வசனங்கள் 41-42 பாருங்கள். உங்களுக்கு உண்டானவைகளில் பிச்சை கொடுங்கள், அப்பொழுது சகலமும் உங்களுக்கு சுத்தமாயிருக்கும். பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ, நீங்கள் ஒற்றலாம் மறுக்கொழுந்து முதலிய சகலவித பூண்டுகளிலும் தசமபாகம் கொடுத்து நியாயத்தையும் தேவ அன்பையும் விட்டு விடுகிறீர்கள். இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விடாதிருக்க வேண்டுமே. அவர்கள் தவறான காரியத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து வந்தார்கள். தசமபாகம் செலுத்துவது தவறு என்று அவர்கள் சொல்லவில்லை, அவர்கள் செய்ய வேண்டியதை செய்யவில்லை, அதைத்தான் சுட்டிக்காட்டுகிறார். அருமையானவர்களே, உங்களுக்குரியவைகளை விட்டுக் கொடுக்கிறதுனாலே நீங்கள் கிறிஸ்தவர்களாகிறதில்லை. நீங்கள் இயேசு கிறிஸ்துவை நேசிக்கும் பொழுது நீங்களே சில காரியங்களை விட்டு விடுவீர்கள். வசனங்கள் 43-44 பார்க்கும்பொழுது அவர்கள் தவறான மாதிரியாயிருக்கிறார்கள் என்பதை இயேசு சொல்கிறார். அவர்களுடைய வாழ்க்கையே மக்களுக்கு தவறான காரியங்களை போதிக்கிறதாயிருந்தது. லூக்கா 11 அதிகாரம் 45 வசனம் பாருங்கள். அப்பொழுது நியாய சாஸ்திரிகளில் ஒருவன் அவரை நோக்கி, போதகரே, நீர் இப்படி சொல்கிறதனால் எங்களையும் நிந்திக்கிறீரே என்றான். இப்பொழுதுதான் இவர்களுக்கு உரைக்க ஆரம்பிக்கிறது. பரிசேயர்கள் வெளிப்பிரகாரமான சடங்காச்சாரங்களுக்கே முக்கியத்துவம் கொடுத்தார்கள். வேதபாரகருடைய பாவம் என்னவென்றால் உண்மையற்ற தன்மை. அவர்கள் நியாயப்பிரமாணத்தோடு கூட பல காரியங்களை கூட்டி கூட்டி சொல்ல ஆரம்பித்தார்கள். அதை மேலும் மேலும் கடினமானதாக்கினார்கள். அது மட்டுமல்ல, அதை அவர்களும் பின்பற்ற முயற்சி எடுக்கிறதில்லை. சரி, வசனங்கள் 46-52 வரை பார்ப்போம் என்றால் தொடர்ந்து நியாய சாஸ்திரிகளுடைய வாழ்க்கையில் உள்ள குறைகளை இயேசு சுட்டிக்காட்டுகிறார். இன்றைக்கு அநேக திருச்சபையின் தலைவர்களும் இப்படித்தான் இருக்கிறார்கள். சத்தியத்தை விளக்கி கூற வேண்டும் என்று மக்கள் அவர்களை எதிர்பார்த்திருந்தார்கள். ஆனால் அவர்களோ வெளிப்படையான காரியங்களிலே, உலக பொருட்களிலே முக்கியத்துவத்தை வைத்திருந்தார்கள். அந்த சடங்காச்சாரங்கள் என்ன காரணத்திற்காக, எந்த ஆவிக்குரிய குறிப்புக்காக செய்யப்பட்டதோ அந்த காரியங்களை விட்டுவிட்டார்கள். அந்த தலைவர்களும் தேவனுடைய வசனத்தின்படி வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளவில்லை. அருமையானவர்களே, இன்றைக்கும் மக்கள் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதற்கு ஒரு முக்கியமான காரணம், தங்களை கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்கிற அநேகர் கிறிஸ்துவை தன்னுடைய வாழ்க்கையிலே பிரதிபலிக்கவில்லை. அருமையான சகோதரனை சகோதரியே, சமீபத்திலே ஒரு கிறிஸ்துவை அறியாத ஒரு வைத்தியரை சந்தித்து பேசிக் கொண்டிருந்த பொழுது அவர் சொன்ன ஒரு காரியம் பெரிய ஒரு அதிர்ச்சியை கொடுத்தது. அவர் சொன்ன காரியம் என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்து ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறு கன்னத்தை காட்டு என்று சொல்லியிருக்கிறார், ஆனால் இன்று கிறிஸ்தவர்கள் கத்தியை எடுத்துக்கொண்டு அலைகிறார்களே என்று சொல்லி சொன்னார். இது எத்தனை உண்மை இல்லையா? என்னை கேட்டுக் கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே சகோதரியே, நாமும் வேத வசனங்களின் அடிப்படையிலே நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நம்மை பார்க்கிறவர்கள் கிறிஸ்து யார் என்பதை அறிந்து கொள்வார்களா? நம்மோடு பழகுகிறவர்கள் கிறிஸ்துவின் அன்பை உணர்ந்து கொள்வார்களா என்பதை சற்றே எண்ணி பார்ப்போம். லூக்கா 11 அதிகாரம் 53-54 வசனங்களை பாருங்கள். இவைகளை அவர்களுக்கு அவர் சொல்லுகையில் வேத பாரகரும் பரிசேயரும் அவர் மேல் குற்றம் சாட்டும் பொருட்டு அவர் வாய்மொழியில் ஏதாயிலும் பிழை கண்டுபிடிக்க வேண்டும் என்று உபாயம் பண்ணி அவரை மிகவும் நெருக்கவும் அநேக காரியங்களை குறித்து பேசும்படி அவரை ஏவவும் தொடங்கினார்கள். ஆனால் அங்கே நடப்பது என்ன தெரியுமா? ஒவ்வொரு முறையிலையும் இயேசு அவர்களுக்கு ஏற்ற பதிலை கொடுக்கிறார். இப்பொழுது லூக்கா 12 அதிகாரத்தை நாம் பார்க்கப் போகிறோம். பரிசேயர்களின் புளித்த மாவை குறித்த எச்சரிப்பை இங்கே கொடுக்கிறார். மதிகேடான ஒரு செல்வந்தனை குறித்த ஒரு ஊமையும் சொல்கிறார். கல்யாணத்திலிருந்து எஜமான் வந்து தட்டும்பொழுது எப்படி இருக்க வேண்டும் என்று அவருடைய வருகைக்குரிய ஆயத்தத்தை குறித்து சொல்கிறார். மட்டுமல்ல, இறுதியாக எப்படி தான் இந்த உலகத்திலே பிரிவினையை உண்டாக்க வந்தேன் என்பதை இயேசு சொல்வதை குறிப்பிட்டிருக்கிறார். லூக்கா 12 அதிகாரத்திலேயும் இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தை குறித்து நாம் வாசிக்கிறோம். வசனம் 1 பாருங்கள். அத்தருணத்திலே அநேகமாயிரம் ஜனங்கள் ஒருவரை ஒருவர் மிதிக்கத்தக்கதாக கூடி வந்திருக்கையில் அவர் முதலாவது தம்முடைய சீஷரை நோக்கி, நீங்கள் மாயமாகிய பரிசேயருடைய புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். இந்த குறிப்பிட்ட காலத்திலே இயேசுவின் ஊழியம் உச்ச நிலைமையிலே இருந்தது. எண்ணற்ற மக்கள் அவருக்கு பின் சென்று வந்தார்கள். இந்த காலங்களிலேதான் அவர் அநேக அற்புதங்களையும் செய்தார். எத்தனையோ ஆயிரக்கணக்கான மக்கள் குணம் பெற்றிருப்பார்கள். எத்தனையோ பேர் கண் பார்வை அடைந்திருப்பார்கள். முடவானவர்கள் நடந்திருப்பார்கள். வாய் பேச முடியாதவர்கள் பேசியிருப்பார்கள். ஆம், ஆயிரக்கணக்கான மக்களை இயேசு குணமாக்கினார் என்று சொல்லலாம். இந்த கூட்டம் பெரிதானபடினாலேதான் இதை எண்ணிக்கையிலே குறிப்பிடவில்லை. ஒருவரை ஒருவர் இடித்து தள்ளிக்கொண்டு, ஒருவேளை சிலர் இடறி விழுந்து கொண்டும் இருந்தார்கள். அப்படிப்பட்ட இடத்திலே நாம் இருப்பதே நமக்கு ஆபத்தானது. இங்கே பரிசேயர்களின் புளித்த மாவை குறித்து இயேசு எச்சரிக்கிறார். இன்று அநேகர் நினைப்பது போல புளித்த மாவானது சுவிசேஷத்திற்கு ஒப்பிடப்படும் என்றால் பின்னர் ஏன் புளித்த மாவாகிய பரிசேயர்கள் என்று எச்சரிப்பின் சத்தத்தை இயேசு உயர்த்துகிறார்? புளிப்பு தீமையானதற்கு அடையாளமாயிருக்கிறது. பரிசேயர்களின் புளித்தமா என்ன தெரியுமா? அதுதான் அவருடைய மாய்மாலம். இன்றைக்கும் பிரியமானவர்களே, தங்கள் வாழ்க்கையிலே எப்பொழுதுமே உண்மையாக வாழாமல் நடித்துக் கொண்டிருக்கிறவர்கள்தான் ஏராளம். நம்முடைய வாழ்க்கையை கூட சற்றே யோசித்து பார்ப்போமா? மனதிலே ஒன்று இருக்கிறது, ஆனால் நாம் வெளியே மற்றொரு காரியத்தை சொல்கிறோம், மற்றொரு காரியத்தை செய்கிறோம் இல்லையா? லூக்கா 12:2-5 வசனங்களை பாருங்கள். வெளியாக்கப்படாத மறைபொருளும் இல்லை, அறியப்படாத ரகசியமும் இல்லை. ஆதலால் நீங்கள் இருளிலே பேசினது எதுவோ அது வெளிச்சத்திலே கேட்கப்படும். நீங்கள் அறைகளில் காதிலே சொன்னது எதுவோ அது வீடுகளின் மேல் கூறப்படும். என் சிநேகிதராய உங்களுக்கு நான் சொல்கிறேன், சரீரத்தை கொலை செய்து அதன் பின்பு அதிகமாக ஒன்றும் செய்ய திராணி இல்லாதவர்களுக்கு பயப்படாதீர்கள். நீங்கள் இன்னாருக்கு பயப்பட வேண்டும் என்று உங்களுக்கு காண்பிக்கிறேன். கொலை செய்த பின்பு நரகத்திலே தள்ள வல்லமை உள்ளவருக்கு பயப்படுங்கள். ஆம், அவருக்கே பயப்படுங்கள் என்று உங்களுக்கு சொல்கிறேன். அருமையானவர்களே, இந்த வசனத்தின் அடிப்படையிலேதான் தேவனுக்கு பயப்படு, அப்பொழுது வேறு யாருக்கும் நீ பயப்பட தேவையில்லை என்ற வாக்கியம் ஒரு பழமொழியானது. ஆம் பிரியமானவர்களே, நாம் எல்லா காரியங்களிலேயும் தேவனுக்கு பயந்து செயல்படுவோம் என்றால் எந்த மனிதர்களுக்கும் நாம் பயப்பட தேவையில்லை. இதைத்தான் இயேசு இந்த பகுதியிலே கூறுகிறார். 6-9 வசனங்கள் வரை பாருங்கள். 2 காசுக்கு 5 அடைக்கலான் குறிவிலை விற்கிறார்கள் அல்லவா? அவைகளில் ஒன்றாகிலும் தேவனால் மறக்கப்படுகிறதில்லை. உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது, ஆகையால் பயப்படாதிருங்கள். அநேகம் அடைக்கலான் குறிவிலை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்களாயிருக்கிறீர்கள். அன்றியும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை மனுஷகுமாரனும் தேவதூதர் முன்பாக அறிக்கை பண்ணுவார். மனுஷர் முன்பாக என்னை மறுதளிக்கிறவன் தேவதூதர் முன்பாக மறுதளிக்கப்படுவான். அன்றைய சமய தலைவர்களை பொது இடத்திலேயே வெளிப்பிரகாரமாக இயேசு கடிந்து கொண்டார். இதன் விளைவாக அவர் மேலே அவர்கள் எரிச்சலானார்கள். அவருடைய சீஷர்களும் அப்படிப்பட்ட சமய தலைவர்களிடத்திலிருந்து வரவேற்பை எதிர்பார்க்க முடியாது. ஆனால் தேவனுடைய பராமரிப்பையும் பாதுகாப்பையும் ஆறுதலையும் அவர்களுக்கு இயேசு உறுதி செய்கிறார். ஒரு சிட்டுக்குருவி அல்லது அடைக்கலான் குருவி கர்த்தருக்கு எவ்வளவு விசேஷமானதாயிருக்கிறது இல்லையா? அப்படி என்றால் சகோதரனே சகோதரியே, நீங்கள் அவருக்கு எவ்வளவு விசேஷித்தவர்கள் என்பதை சற்றே எண்ணி பாருங்கள். எனக்கு இந்த உலகத்தில் யார் இருக்கிறார்கள், என்னுடைய பாரம் யாருக்கு புரியும் என்று நீங்கள் கலங்கி போயிருக்கிறீர்களா? இயேசு உங்களை அறிந்திருக்கிறார். உங்கள் சிறு வயது முதல் உங்களே அவருக்கு தெரியும். இன்றைக்கு நீங்கள் எதை குறித்து யோசிக்கிறீர்கள், எதை குறித்து வாஞ்சியாக இருக்கிறீர்கள் என்பதெல்லாம் அவருக்கு தெரியும். எனவே அருமையானவர்களே, நீங்கள் கலங்க வேண்டாம். உங்கள் தேவையை கர்த்தர் அறிந்திருக்கிறார். நீங்கள் கர்த்தருடைய ஊழியத்திலே எப்படியெல்லாம் பங்கு பெறுகிறீர்கள் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். சரி, வாசிக்கிறேன். லூக்கா 12:10, எவனாகிலும் மனுஷகுமாரனுக்கு விரோதமான விசேஷத்தை சொன்னால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். பரிசுத்தாவிக்கு விரோதமாய் தூஷணம் சொல்லுகிறவனுக்கோ மன்னிக்கப்படுவதில்லை. ஒரு மனிதன் தன்னுடைய வாயினாலே தூஷணம் செய்யும் பொழுது அந்த காரியம் அவனுக்கு தண்டனையை கொண்டு வருகிறதில்லை. அவனுடைய இருதயத்தின் போக்கே அவனுக்கு தண்டனையை கொண்டு வருகிறது. பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாக தூஷணம் சொல்லும் பொழுது அது இருதயத்தையும் வாழ்க்கையையும் உணர்த்தி மாற்றி அமைக்கும் அவருடைய பணிக்கு எதிராக செயல்படுகிறதா இருக்கிறது. இது அந்த இருதயத்தின் நிலையான நிலைமையை விவரிக்கிறது. லூக்கா 12:11-12 பாருங்கள். அன்றியும் ஜெப ஆலய தலைவர்களுக்கும் துறைத்தனக்காரர்களுக்கும் அதிகாரம் உள்ளவர்களுக்கும் முன்பாக உங்களை கொண்டு போய்விடும்போது எப்படி எண்ணத்தை மாறுத்தரமாக சொல்வோம் என்றும் எதை பேசுவோம் என்றும் கவலைப்படாதீர்கள். நீங்கள் பேச வேண்டியவைகளை பரிசுத்த ஆவியானவர் அந்நேரத்திலே உங்களுக்கு போதிப்பார் என்றார். அருமையானவர்களே, இந்த வசனத்தை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இது கர்த்தருடைய வசனத்தை பிரசங்கிக்கிறவர்களுக்கும் வாலிபர் கூட்டங்களை நடத்துகிறவர்களுக்கும் ஓய்வு நாள் பள்ளி எடுக்கிறவர்களுக்கும் ஆயத்தமில்லாமல் ஊழியத்திற்கு செல்வதற்கான அனுமதி சீட்டு இல்லை. இந்த வசனம் என்ன சொல்கிறது என்றால், தன்னுடைய பிள்ளைகள் அவருக்காக உண்மையாக சாட்சி பகரும் பொழுது பிரச்சனைகள் வரும் என்றால் அந்த நேரத்திலே அவர்களுக்கு தேவையான வார்த்தைகளையும் தைரியத்தையும் அவரே தருவார் என்பதை குறிக்கிறது. இதற்கான உதாரணங்களை நாம் அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகத்திலே பார்க்கலாம். லூக்கா 12:13-14 பார்த்தால், ஒரு மனிதன் வந்து, போதுகரே, ஆஸ்தியை பாகம் பிரித்து என் வீதத்தை எனக்கு தரும்படி என் சகோதரனுக்கு கட்டளையிட வேண்டும் என்று கேட்டான். அதற்கு இயேசு, என்னை உங்களுக்கு நியாயாதிபதியாகவும் பங்கிடுகிறவனாகவும் வைத்தவன் யார் என்று கேட்கிறார். இப்படிப்பட்ட காரியங்களிலே நியாயம் தீர்க்கும்படியாக இயேசு உட்கார மறுத்துவிட்டார். இன்றைக்கு அநேக ஆலோசகர்கள் இப்படிப்பட்ட பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். மிக துரிதமாக நியாயம் தீர்த்து தங்களிடத்திலே ஆலோசனைக்கு வருகிறவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை இவர்கள் சொல்லுகிறவர்களாக மாறிவிடுகிறார்கள். ஆனால் அருமையானவர்களே, இயேசு அப்படிப்பட்ட நியாயாசனத்திலே உட்காரவில்லை. முதல் முறையாக இயேசு இந்த பூமிக்கு வந்தபொழுது அவர் ஒரு நியாயாதிபதியாக வரவில்லை, ஒரு இரட்சகராகவே வந்தார். அடுத்த முறை அவர் பூமிக்கு வரும்பொழுது அவர் ஒரு நியாயாதிபதியாக வருவார். யோவான் 5:22 பார்த்தால், பிதாவானவர் எல்லா நியாயம் தீர்க்கும் பொறுப்பையும் குமாரனிடத்திலே ஒப்பு கொடுத்து விட்டார் என்று பார்க்கிறோம். யோவான் 5:22 வாசித்து பாருங்கள். இந்த சமூகத்தின் அடிப்படையிலே இந்த காரியத்தை இயேசு கூறினார். தொடர்ந்து அவர் செல்வந்தனான ஒரு மதிகேடனை குறித்தும் பேசியிருக்கிறார். லூக்கா 12:15 பாருங்கள். பின்பு அவர் அவர்களை நோக்கி, பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல என்றார். இது அநேக கிறிஸ்தவர்களுக்கும் கூட ஏற்ற வேதவசனமாயிருக்கிறது. இன்றைக்கு உலகத்திலே பொருட்களானது மிக முக்கிய இடத்தை பெற்றிருக்கிறது. அது நமக்குரிய அதிகமான நேரத்தை எடுத்துக் கொள்கிறது. இந்த காலகட்டத்திலே இச்சை என்பது, பிறருடைய பொருளின் மேலே ஆசை என்பது ஒரு குறிப்பிடத்தக்க பாவமாயிருக்கிறது. அருமையானவர்களே, இந்த பாவத்தை நீங்கள் செய்யும்பொழுது மற்றவர்களால் காண முடியாது. இந்த பாவத்தை செய்யும்பொழுது நீங்கள் கூட இந்த பாவத்திலே இருக்கிறீர்கள் என்பதை உணர்ந்து கொள்ள முடியாது. செயின்ட் பிரான்சிஸ் ஆஃப் அசிசி என்பவர் ஒருமுறை சொல்லும்பொழுது, மனிதர்கள் எத்தனையோ பாவங்களை என்னிடத்தில் அறிக்கை செய்திருக்கிறார்கள், ஆனால் இதை குறித்து ஒருவரும் என்னிடத்தில் அறிக்கை செய்யவில்லை என்கிறார். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனை சகோதரியே, செல்வத்தின் மேலே ஆசை வைத்து நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே நாம் நம்மை அறியாமலேயே பாவத்திலே சென்றுவிட வாய்ப்பு இருக்கிறது. போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். பணம் சம்பாதிப்பது ஒன்றே குறிக்கோளாகி போகும்பொழுது நாம் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுக்காமல் போய்விடுவோம். செல்வத்தை குறித்த ஆசை ஆத்ம காரியங்களை குறித்து மழுங்க செய்துவிட வாய்ப்பு இருக்கிறது. அருமையானவர்களே, கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதங்களை கொடுத்திருப்பார் என்றால் அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அவர் நமக்கு கொடுத்திருக்கும் பொருட்களும் செல்வமும் அவருடைய நாமும் மகிமைக்காக பயன்படுகிறதா என்பதை குறித்து ஜாக்கிரதையாக இருப்போம். ஜபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிறங்கள் அன்பின் ஆண்டவரே, தவறான எண்ணம் கொண்டிருந்த வேத பாரகர் பரிசேயருக்கு நீர் அநேக காரியங்களை எச்சரிப்பாக கூறினீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலையும் நாங்கள் சடங்காச்சாரங்களுக்கு அடிமையாகி ஆவிக்குரிய காரியங்களை விட்டுவிடாதபடி கர்த்தரே எங்களை காத்துக்கொள்ள வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். பண ஆசை, பொருளாசை எங்களிடத்திலே கடந்து வராதபடி நாங்கள் ஜாக்கிரதையாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். எங்களை அறியாமல் கூட நாங்கள் பொருளாசைக்கு அடிமைப்பட்டு போய்விடலாம். ஐயா, எங்களை நாங்கள் சிந்தித்தோம் கர்த்தராமே. எங்கள் ஒவ்வொருவருடைய எண்ணங்களையும் ஆசைகளையும் விருப்பங்களையும் நோக்கங்களையும் பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலே உமக்கு பிரியமாயிருப்பதே பிரதானமான காரியமாயிருக்கட்டும். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதே எங்களுடைய வாழ்க்கையின் பிரதானமான குறிக்கோளாயிருக்கட்டும். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தராமே ஆசீர்வதியும். பெரியவர்களையும் சிறியவர்களையும் நீர் ஆசீர்வதியும். தேவையோடு இருக்கிறவருடைய முகத்தை நீர் கண்டு கிருபையாய் இறங்கி அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். சமாதான குறைவோடு இருக்கிறவர்களுக்கு சமாதானத்தை தாருமையா. மனக்கவலையோடும் பயத்தோடும் யாராவது இருப்பார்கள் என்றால் உம்முடைய வேத வசனங்களை அவர்களுக்கு நினைப்படுத்தி நீரே தேவையான தைரியத்தை அவர்களுக்கு தந்திரலும். ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசுவதை புரிந்து கொள்ள ஒவ்வொரு சூழ்நிலையிலேயும் தூயாவியானவரை எங்களுக்கு துணை செய்வாராக. இயேசு இரட்சகரின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன்.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, டி டபிள்யூ ஆர், தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585 460 4. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை. எபிரேயர் 13:5 வசனத்தின் பின்பாகம். நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை. எபிரேயர் 13:5 வசனத்தின் பின்பாகம்.